நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு திருப்பூர்ல இருந்து தேவி பி சத்யமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களோட அனுபவங்களை இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம். நான் திருப்பூர்ல இருந்து வானொலி நிலையத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த கலந்துரையாடலில் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் வந்து பனியன் நிறுவனம் நடத்தி வருகிறேன். இந்த நிறுவனத்தை 1937 என்னுடைய தகப்பனார் ஆரம்பித்தார். 1977 நான் என்னோட கல்வியை முடித்து கொண்டு அந்த தொழிற்சாலையின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். அந்த காலகட்டத்தில் நாங்கள் உள்ளாடைகள் தயாரிப்பு, பனியன் மற்றும் ஜட்டி போன்றவைகளை தயார் செய்து இந்தியாவிற்குள்ளேயே விற்பனை செய்து வந்தோம். 1988 வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் ஒரு நிறுவனத்தை புதிதாக தொடங்கினோம். அதில் இன்று வரை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம்.
இந்த ஏற்றுமதி தொடர்பு உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது சொல்லுங்களேன்.
முதல்ல எனக்கு தெரிஞ்சு 1984 என்எஸ்ஐசின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கத்தின் நிறுவனம், நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட் மூலமாக ஒரு ஆர்டரை இந்தியாவின் சார்பாக எடுத்து அதை திருப்பூரில் தயாரிப்பதற்கு என்னை போன்ற ஒரு 11 நிறுவனங்களுக்கு அதை ஆர்டராக தந்திருந்தார்கள். அதுதான் திருப்பூரின் ஏற்றுமதி வரலாற்றின் ஆரம்பகட்டம். அதில் எனக்கு தெரிந்த உறவினர்களும் நண்பர்களும் அந்த வியாபாரத்தை செய்தார்கள். அன்றிலிருந்து தொடர்ந்து ஏற்றுமதி வணிகம் திருப்பூருக்கு அறிமுகமானது. நான் உள்நாட்டு வணிகத்தில் மும்முரமாகவும் எனக்கு போதிய அளவுக்கு வியாபாரம் இருந்ததால் நான் அதில் கவனம் செலுத்த இயலாமல் இருந்தேன். 1988 ஏன் நாம் இன்னொரு நிறுவனத்தை ஆரம்பிக்கக்கூடாது, காலமாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம் தொழிலையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற குறிக்கோளில் 84 என்னுடைய தகப்பனாரின் அனுமதியை கேட்டிருந்தேன். அவரும் ஆரம்பித்து செய் என்று சொன்னார். பட் எனக்கு 88 தான் அந்த வாய்ப்பு கிடைத்தது. அன்று முதல் இன்று வரை அந்த நிறுவனத்தையும் பழைய நிறுவனத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறேன்.
சரிங்க சார். இப்போ 84 சொன்னீங்க, நெட்டிங்கில் இருந்தீங்க இல்லைங்களா? அப்போ நீங்கள் மேற்கொண்ட தொழில்நுட்பங்களுக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற தொழில்நுட்பங்களுக்கும் என்ன வேறுபாடு, அதெல்லாம் பற்றி விரிவாக சொல்லுங்களேன்.
என் தகப்பனார் ஆரம்பித்த காலத்தில் இந்த பனியன் துணி தயாரிக்கும் இயந்திரம், அதாவது நெட்டிங் மிஷின் என்று சொல்லக்கூடியது, கையால் சுற்றி தான் தயார் பண்ண முடியும். நான் 1974 வந்த பொழுது இந்தியாவில் லூதியானாவில் மட்டும் மின்சாரத்தால் இயக்கக்கூடிய நிட்டிங் மிஷின்கள் மார்க்கெட்டில் உபயோகத்தில் இருந்தன. நான் சில புதிய மிஷின்கள், அதாவது ஃபைனர் கேஜ் என்று சொல்லக்கூடியவை, 1970 அறிமுகமான ஒரு புதிய ரக துணிகள், அவை 40 நூல் என்று சொல்லக்கூடிய ஃபைனர் கவுண்டில் தயார் பண்ணக்கூடிய மிஷின்களாக அறிமுகமாகி இருந்த பொழுது அது மிகவும் சப்ளை கம்மியாக இருந்தனால் ரொம்ப டிமாண்டில் அந்த மிஷினை வாங்கி எரெக்ஷன் பண்ணி அந்த துணியை தயார் பண்ணி நல்லா வெற்றிகரமாக பண்ணிகிட்டு இருந்தோம். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பனியன் துணி அளவு வந்து சர்க்குலர் நிட்டிங்னு தான் அதுக்கு பேர், டியூபுலர் ஃபார்மில் தான் அந்த துணி வரும். அதுக்கு வந்து டயாமீட்டர்னு நாங்கள் சொல் வழக்கில் சொல்லுவோம். அந்தபடி பார்த்திங்கன்னா 20 டயாமீட்டருங்கிறது தான் வந்து அதிகப்படியான அகலமுள்ள துணி, குழாய் வடிவில் கிடைக்கக்கூடிய துணி. ஒரு காலகட்டத்தில் ஏற்றுமதி நிறுவனங்கள் ஆர்டர் கொடுக்கும் பொழுது எங்களுக்கு இந்த சைஸு போராது, எங்களுக்கு பெரிய சைஸ் தேவைப்படும் அப்படிங்கிற போது அதுக்கு வந்து 27 32 வரைக்கும் உள்ள டயாமீட்டர் அளவு உள்ள இயந்திரங்கள் தேவைப்பட்டன. அப்போது அந்த லூதியானாவில் இருக்கும் மிஷின் தயாரிப்பாளர்களிடம் இதற்காக விசேஷமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி அதை ஓட்ட ஆரம்பித்தோம். ஆனால் அதில் ஆரம்ப காலத்தில் சில நுணுக்க ரீதியான இடையூறுகள் வந்ததினால் நிறைய இழப்புகள் வந்தது. அது சன்னஞ்சனமாக இங்கிலாந்திலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் செகண்ட் ஹேண்ட் மிஷின்கள் இறக்குமதி செய்து ஒரு சிலர் நிறுவி அதை வெற்றிகரமாக செய்து வந்தார்கள். அதை பார்த்து நாங்களும் அது மாதிரியான செகண்ட் ஹேண்ட் மிஷின்களை வாங்கி இயக்கி நல்ல முறையில் தொழிலை அபிவிருத்தி செய்து வந்தோம். இன்று நாங்கள் அந்த செகண்ட் ஹேண்ட் மிஷின் வாங்கிய விலையில் இன்று புதிய மிஷின்கள் சைனாவிலிருந்தும் கொரியாவிலிருந்தும் நமக்கு ஏராளமான மிஷின்கள் கிடைக்கின்றன. அந்த அளவுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்து டெக்னிக்கலாக வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
சரிங்க சார், இப்போ இன்னர் கார்மெண்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னு சொன்னீங்க, இதுக்குண்டான ரா மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் எங்கே ப்ரொக்யூர் பண்ணுறீங்க?
இன்றைய நிலையில் திருப்பூரில் தயாராகும் அனைத்து ஆடைகளுமே 100% பருத்தி இலையினால் ஆன துணிகள் தான். அவை அனைத்துமே வந்து திருப்பூரை சுற்றியும் திண்டுக்கல்லை சுற்றியும் உள்ள நூற்பாலைகளில் தயாராகும் நூல்களை நாங்கள் 100 கிலோ பேக்கிங்காக வாங்கி அதை வைத்து இயந்திரத்தில் ஏற்றி துணிகளை தயார் செய்கிறோம். இதற்கான பஞ்சு மற்றும் பருத்தி வகைகள் இந்தியாவில் பல இடங்களில், ஆந்திரா, குஜராத் போன்ற இடங்களில் விளைகின்றன. அந்த பருத்தியை கொண்டு வந்து நூல் மில்களில் நூலாக மாற்றி எங்களுக்கு விற்பனை செய்கிறார்கள். நாங்கள் நூலிலிருந்து துணியை தயார் செய்து அதை சாயமிட்டு தேவையான வண்ணங்களில் சாயமிட்டு அதை தேவையான அளவுகளில் கட்டிங் செய்து தையல் செய்து முழு உருவமாக்கி அதை ஏற்றுமதி செய்கிறோம்.
துணிகளுக்கு வந்து சாயம் ஏற்றேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த எஃப்ளூவன்ட் டிஸ்சார்ஜ், ஜீரோ டிஸ்சார்ஜ் இருக்கணும்னு தான் இப்போ அரசு வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கூட. அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன மெஷர்ஸ் எடுத்துருக்கிறீங்க? ஏன்னா மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது வந்து இந்த சாயக்கழிவுகள் தான். என்ன முயற்சி எடுத்துருக்கிறீங்க சொல்லுங்கள்?
சமீப காலத்தில் தான் நமக்கு அந்த ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டு அதற்கு அரசாங்கத்தின் உதவியுடன் கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் அளவிற்கு அவர்கள் எங்களது தொழில் நிறுவனங்களுக்கு வங்கி மூலமாக மானியமாகவும் வட்டியில்லா கடனாகவும் கொடுத்திருக்கிறார்கள். இது சற்றேறக்குறைய இந்த விழிப்புணர்வு வந்த காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 6 அல்லது 7 ஆண்டுகள் சுமாராக இருக்கலாம். அதுக்கு முன்ன வரைக்கும் இந்த எஃப்ளூயன் ட்ரீட்மெண்ட்டுங்கிறத பற்றி எங்களுக்கு ஒரு சரியான விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது. விவசாய பூமிகள் பாலடையும் பொழுது தான் விவசாயிகளிடமிருந்து நிறைய எதிர்ப்புகள் வந்தன. ஏன்னா எங்கள் தொழில் நிறுவனத்தில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் விவசாயத்திலிருந்து இந்த தொழிலுக்கு வந்தவர்கள்தான். அவர்களுக்கு இன்றைய வரையிலும் விவசாய பூமிகளும் உள்ளன. எனவே அவர்களுக்கும் இந்த பாதிப்பு விழிப்புணர்வு ஏற்பட்டு தெரிய ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் அரசாங்கத்தின் மூலமாகவும் தனியார் நபர்கள் மூலமாகவும் குறிப்பாக ஸ்வீடனில் உள்ள சிறு தொழில்களுக்கு உதவி செய்யும் ஒரு உலகளாவிய நிறுவனம் ஒன்று இதற்கான பெரிய முயற்சிகளை எடுத்து எங்களுக்கான அந்த டெக்னிக்கல் நோஹவ் இதுகளெல்லாம் வந்து எங்களுடைய சங்கங்களின் மூலமாக எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். அந்த அடிப்படையில் அரசாங்கமும் சுற்றுச்சூழல் இயக்கத்தின் மூலமாக சில சட்டங்களை உருவாக்கி நீங்கள் இதை கட்டாயமாக செயல்படுத்த வேண்டும், அப்பொழுதுதான் சமுதாயத்திற்கும் விவசாயத்திற்கும் இது நன்மையாக இருக்கும் என்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். ஆனால் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்திய சமயத்தில் எங்களுக்கு முழுமையான ஒரு விழிப்புணர்வு கிடைக்கவில்லை. 100% எஃப்ளூயன்ட் அப்படிங்கிறது வந்து சாத்தியமில்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் நாங்களே இருந்தோம். இருந்தாலும் 90% வந்து சுத்தமடைய முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்குமே இருந்தது. அந்த அடிப்படையில் அன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை வச்சு நாங்கள் 90% வந்து தண்ணிகளை சுத்தம் பண்ணி ரீசைக்ளிங் பண்ணி செஞ்சிட்டு இருந்தோம். ஒரு ஸ்டேஜில் அரசாங்கம் வந்து இது வந்து நீங்கள் இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகளையும் பண்ணி பொது சுத்திகரிப்பு நிலையங்களில் லேட்டஸ்ட் மிஷின்ஸ் எல்லாம் வந்து அமைக்கிறதுக்கு அரசாங்கத்து மூலிமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 800 கோடி ரூபாய் மானியமாகவும் வட்டியில்லா கடனாகவும் வட்டியுள்ள கடனாகவும் எங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக உதவிகள் கிடைத்து இன்று சுமார் 3 ஆண்டுகள் நாங்கள் வாழ்க்கைக்கே ஒரு பெரிய அரிதான ஒரு சவாலான சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி இன்று ஓரளவுக்கு பரவாயில்லை, மீண்டும் பழைய நிலைமைக்கு நாம் வந்துவிட ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்த்தியது எங்களுக்கு எங்களது அரசாங்கம். அந்த வகையில் நாங்கள் இப்போ ஓரளவுக்கு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி அந்த பொது சுத்திகரிப்பு நிலையங்களிலும் தனியார் சுத்திகரிப்பு நிலையங்களிலும் செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 100% இல்லைனா கூட ஒரு 99% என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும்.
சரிங்க சார், இப்போ மார்க்கெட்டில் உள்ள இந்த லேட்டஸ்ட் நோ ஹவு டெக்னாலஜியை கற்றுக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்து செட்டில்டு வெல் செட்டில்டு ஜெயன்ஸ்லாம் நீங்கள் எங்கே நீங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறீங்களா, அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்களேன்.
இந்த லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிக்கு நான் வந்து என்னுடைய அறிவு கேட்டினது சொல்கிறதா இருந்தால், சைமா என்று ஒரு தொழில் கூட்டமைப்பு சங்கம் எங்களுக்கு இருக்கிறது. அதுதான் எங்களுடைய சங்கங்களிலேயே தாய் சங்கம். அதில் திரு எஸ் ஏ காதர் அவர்கள் துவக்கி திரு மோகன் கந்தசாமி அவர்கள் காலந்தொட்டு எங்கள் தொழில்களுக்கு அவர்கள் மிகச்சிறந்த நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்து வருகிறார்கள். அதே மாதிரி திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் தலைவர் திரு சக்திவேல் அவர்கள் இந்த நீங்கள் கேட்ட அந்த டெக்னாலஜி சமாச்சாரமாக சங்கத்தின் அரங்குகளில் கூட்டங்களை நடத்துவது, வகுப்புகள் நடத்துவது, வெளிநாடுகளுக்கு குழுக்களாக பயணங்கள் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்வது, அரசாங்கத்தில் அதற்காக கொடுக்கக்கூடிய சலுகை தொகைகளையும் மானிய தொகைகளையும் எங்களுக்கு பெற்றுத்தந்து எங்களை இண்டஸ்ட்ரியல் ஃபிட்டாக வைத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல போனால், 1995 என்று நினைக்கிறேன், உலக அளவில் இத்தாலியிலும் ஸ்பெயினிலும் கண்காட்சிகள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த கண்காட்சிக்கு திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் ஒரு 72 உறுப்பினர்கள் அந்த பிரயாணத்திற்கு சென்றிருந்தோம். அந்த பிரயாணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை அந்த ஏற்றுமதியாளர் சங்க நிர்வாகி, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி திரு சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் நாங்கள் அங்கு போய் ஒரு 14 நாட்கள் பிரயாணம் செய்து இந்த சாயத்தொழில் உள்ள பிரச்சனையை நாங்கள் அன்றே, ஓ நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி எல்லாம் செய்யணும், நம்ம ஒரு எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் எல்லாம் போடணும். எங்களுடைய ஆச்சரியம் என்னென்னா, இட்டாலிக்குள்ளே 2-3 டவுனுக்கு கூட்டிகிட்டு போன இடத்துல எல்லாமே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கழிவுநீர் கால்வாய் தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி அதையே ட்ரீட் பண்ணி தான் அவங்க வெளியிடுறாங்க. நம்ம அந்தளவுக்கு வசதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இன்னும் முன்னேறலைனா கூட அதை பார்க்கும்பொழுது எங்களுக்கெல்லாம் சொல்லணாத ஒரு ஆச்சரியம். இன்றைக்கி நம்ம ஊரில் கூட பிற்காலத்தில் நம்ம குழந்தை காலகட்டத்தில் அந்த மாதிரியான சுத்திகரிப்பு நிலையங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதையை நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து எங்கள் சங்கங்களின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம்.
இப்போ இந்த சவுதி இந்தியன் ஹொசைரி மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் சைமாவுக்கும் திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் டீக்கும் என்ன தொடர்பு இருக்குது?
சைமா அப்படிங்கிற சங்கம் வந்து தாய் சங்கம்னு சொல்லலாம். எனக்கு நினைவு தெரிஞ்சு அது 1952 ஆரம்பிக்கப்பட்டதாக நினைக்கிறேன். வெள்ளி விழாவையெல்லாம் தாண்டி நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறோம். அதில் வந்து அந்த காலகட்டத்தில் ஏற்றுமதிங்கிறது கிடையாது. 1974 or 1976 தான் வந்து ஏற்றுமதிங்கிறதே வந்தது. அது வரைக்கும் உள்நாட்டுக்கு தேவையான ஆடைகளை தயார் பண்ணி உள்நாட்டிலேயே விற்பனை செய்து கொண்டு இருந்தோம். அந்த காலகட்டத்தில் அந்த தொழிலுக்கு தேவையான, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விற்பனை வரி, வருமான வரி, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அரசாங்கத்திடம் தனியொரு நபர் போய் கண்டுபிடிச்சி வழிமுறைகளை கண்டுபிடிச்சி சொல்கிறதுங்கிறத விட இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ரீதியாக இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து எளிமையாக எல்லா உறுப்பினர்களுக்கும் அந்த வசதி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு இந்த மாதிரியான உதவிகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அதே மாதிரி டீ என்று சொல்லக்கூடிய திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷனுங்கிறது ஏற்றுமதி நிறுவனங்கள் மட்டுமே, ஏன்னா உள்நாட்டு வியாபாரிகளுக்கு உண்டான பிரச்சனைகளும் தேவைகளும் வேறு மாதிரியானவை, வெளிநாட்டில் வர்த்தகம் செய்பவர்களுக்கு தேவையும் பிரச்சனைகளும் வேறு மாதிரியானவை. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து பெரும்பாலும் 95% எங்களுடைய உற்பத்தியான சரக்குகளை கப்பல் மூலமாக தான் அனுப்புகிறோம். அந்த கப்பல் மூலமாக அனுப்பியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உள்நாட்டு வியாபாரத்தில் லாரி மூலமாகவோ ரயில் மூலமாகவோ அனுப்பக்கூடிய சரக்குகள் போய் சேருவதில் இருக்கிற பிரச்சனைகளும் வெவ்வேறானவை. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, கப்பல் எங்கேயாவது டிலே ஆகி அந்த சீசனில் அந்த ஏற்றுமதி சரக்கு அந்த நாட்டுக்கு போய் சேரலை அப்படின்னா அந்த பையர் வந்து பேங்கில் பணம் கட்டி எடுக்க மாட்டாமல் விட்டுருவார். அப்போ அந்த மாதிரியான நேரங்களில் நாங்கள் எங்கள் டீ சங்கத்தின் மூலமாக சில ஏஜெண்ட்டுகளை வெளிநாடுகளில் வச்சுருக்கோம். அவங்கக்கிட்ட இந்த சரக்கினுடைய சாம்பிள்களை கொடுத்து அதிகப்படியான நஷ்டங்களிலிருந்து தப்பிப்பதற்காக டீ நிறுவனம் எங்களுக்கு உதவி செய்கின்றன. இது ஒரு உதாரணம். இது மாதிரி பல்வேறு விதங்களில் தொழிலுக்கு தேவையான உதவிகளை செய்கிறார்கள். தற்சமய நிலை வரும் மின்சார தட்டுப்பாட்டிற்காக சூரிய ஒளி சக்திக்கு பெரிய அளவில் ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எங்கள் தலைவர் ஏற்பாடுகளை மிகவும் முனைப்பாக செய்து கொண்டிருக்கு.
இப்போ நீங்கள் உள்நாடுகளை வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கிறீங்க. அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு நூல் பிரிஞ்சாலோ ஒரு பட்டன் எதாவது இருந்தால் கூட ரிஜெக்ஷனுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குதா? அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அதை சொல்லுங்களேன்.
உள்ளாடை ஏற்றுமதி என்பது ரொம்ப குறைவுங்க. வெளியாடைகள், அதாவது கார்மெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய டிஷர்ட்ஸும் போலோ ஷர்ட்ஸும் தான் வந்து அதிகமாக ஏற்றுமதி திருப்பூர்லேருந்து ஆகுது. அதில் வந்து இந்த மாதிரி பட்டன் இல்லாமையோ அல்லது வேற ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் வரும் அப்படிங்கிற பட்சத்தில், 1992 எனக்கு ஒரு அனுபவம். சுவிட்சர்லாந்துக்கு நான் ஒரு 600,000 ரூபாய் மதிப்புள்ள போலோ ஷர்ட்டு ஏற்றுமதி செய்திருந்தேன். அந்த சட்டையில் வாஷிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வைக்கக்கூடிய ஒரு லேபிள் வந்து அந்த நாட்டு சட்டப்படி அது கட்டாயம். அதை எங்கள் ஊழியர்கள் வைக்க மறந்து விட்டார்கள். இன்ஸ்பெக்ஷனிலும் தவறுதலாக அந்த லேபிள் இல்லாமல் ஏற்றுமதி ஆகிவிட்டது. வழக்கமாக நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியவுடன் அந்த எக்ஸ்போர்ட் பெட்டியிலிருந்து ஒரு சில ஆடைகளை எடுத்து கொரியரில் பையருக்கு இது வந்து ஷிப்மெண்ட் சாம்பிள் என்று சொல்லி அனுப்புவோம். அந்த சாம்பிள் கிடைத்தவுடன் பையர் வந்து என்னிடம் தொடர்பு கொண்டு, என்ன இந்த மாதிரி வாஷ்கேர் லேபிள் இல்லாமல் அனுப்பிட்டீங்க, இதை இந்த நாட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டார். எனக்கும் ஒன்றும் புரியலை, இது எப்படி இதை சரி பண்ணுறது இந்த தவறை அப்படின்ட்டு. உடனே நான் வந்து டி சங்கத்துக்கு போனேன். அங்கே இருக்கிற மேனேஜர்கிட்ட, சார் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனைன்னு ஒன்று, ஒன்று வேண்டாம், நீங்கள் வந்து நெதர்லாண்டில் இதனுடைய தலைமை சங்கம் இருக்குது, இதுக்கு வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற உதவி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதேமாரி காண்டாக்ட் பண்ணோன்னே அந்த சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய இந்த டெய்லரிங் வேலைகள் செய்யக்கூடியவங்களை எனக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஆனாலும் அங்கே வந்து திருப்பூரில் 1 ரூபாய்க்கு செய்கிறத அங்கே 20 ரூபா கொடுத்தா தான் அந்த வேலை செய்ய முடியும். ஆனாலும் நஷ்டத்திலிருந்து தப்பிப்பதற்காக அந்த 20 ரூபாயை செலவு செய்து எனக்கு அதனால் ஒரு ஆடைக்கு 5 ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. 20 ரூபாய் ஏற்படுறத விட 5 ரூபாய் ஏற்படுவது சிறப்பு இல்லையா? அந்த மாதிரியான பழுதுகளை நாங்கள் எங்கள் சங்கத்தின் மூலமாக செய்து கொள்கிறோம்.
இப்போ வந்து ஆள் பற்றாக்குறை, மின் பற்றாக்குறை, இதை தவிர நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன?
ஆள் பற்றாக்குறை என்பது மிகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு குறைதான். இதற்கு நாங்கள் வந்து பல்வேறு ஊர்களில் இருந்து ஆட்களை கொண்டு வந்து அவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்து செய்கிறோம். அதற்கு மத்திய அரசும் பயிற்சி நிறுவனங்களை திருப்பூரில் ஆயத்தம் ஆடை மேம்பாட்டுக் கழகத்தின் வாயிலாக அவனாசிக்கு அருகில் ஒரு பயிற்சி நிலையத்தை நடத்தி வருகிறார்கள். அதில் மிக குறைந்த கட்டணத்தில் ஆட்களை வந்து பயிற்சி செய்து அனுப்புகிறார்கள். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெளியூர் போய் ஒரு 10 பேர், 20 பேர், 50 பேர்னு சொல்லி அவங்கள வந்து அவங்களுக்கு இன்ன சம்பளம் கொடுக்குறோம், இன்ன வசதிகள் கொடுக்குறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றோம். கூட்டிகிட்டு வந்து முதல்ல அந்த ட்ரைனிங் கிளாஸுக்கு ஒரு இடத்துல எங்கள் செலவில் தங்க வச்சு 15 நாளோ 1 மாதமோ எங்களுக்கு என்ன விதமான வேலைக்கு ஆட்கள் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நிறைய விதமான பயிற்சிகளை வச்சுருக்காங்க. 1 வார பயிற்சி, 2 வார பயிற்சி, 3 மாத பயிற்சி, இந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம். இது போக திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக ஒரு ஆடை வடிவமைப்பு கல்லூரியும் நடத்தி வருகிறோம். ஃபேஷன் டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்கக்கூடிய 6 மாதம், 1 வருஷம், 3 வருஷம், 5 வருடம் போன்ற படிப்புகளை பல்கலைக்கழகங்களின் இணைப்புடன் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் வரும் ஆட்களுக்கு எங்களால் சிறந்த வேலையை உத்தரவாதத்துடன் கொடுக்க முடிகிறது. அந்த வகையில் நாங்கள் ஆட்களை சேகரம் செய்து கொள்கிறோம். இருந்தாலும் இந்த 3 ஆண்டுகளில் ஏற்பட்ட தொழிலில் வந்த இடையூறுகளின் காரணமாக தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுக்க முடியாத நிலை எங்களுக்கு இருந்து வந்தது. அதன் காரணமாக ஒரு 30 முதல் 50% தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கே திரும்பி சென்று விட்டார்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, திருப்பூரின் தெற்கு பகுதியில் தேனியிலும் மேற்கு பகுதியில் பாலக்காடு, திருச்சூர் போன்ற பகுதிகளிலும், தமிழ்நாட்டின் தென்பகுதியில் திருநெல்வேலி போன்ற இடங்களிலிருந்தும் நிறைய தொழிலாளர்கள் குடும்பம் குடும்பமாக வந்து இங்கு வேலை செய்து நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள். குடும்பத்துடன் குடும்பத்தினர் அனைவருக்குமே வேலை கொடுக்கக்கூடிய, இது என்ன சொல்கிறதுனா, மேன் பவர் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து மனித வேலை என்பது குறைந்த முதலீட்டில் அதிக நபர்களுக்கு வேலை தரும் தொழில் நிறுவனம் என்பது இந்த தொழிலின் முக்கியமான சிறப்பு. அதன் காரணமாகவே அரசாங்கம் எங்களை பல வகைகளில் ஊக்குவிப்பு செய்கிறார்கள். இருந்தாலும் தற்சமயம் அந்த 50% தொழிலாளர்கள் திரும்ப போனதுனால மறுபடியும் அவங்கள வந்து திருப்பி கூட்டிகிட்டு வந்து இப்போ ஓரளவுக்கு இந்த பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 15 நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பழைய தொழிலாளர்கள் ஒன்றா எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எனக்கு வந்தால் பழைய விடி வேலை கொடுப்பீங்களா, ஆமாப்பா வாப்பா போகிற அளவுக்கு நல்லா இருக்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். இந்த மின்தடையை வந்து ஓரளவுக்கு சரி பண்ணிட்டோம் அப்படின்னம்னா பழைய நிலைக்கு எங்களால் வர முடியும் என்பதை நம்பிக்கையுடன் காத்திருக்கிறோம்.
சரிங்க சார், இப்போ உங்கள் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கிற தொழிலாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சலுகைகள் உதவிகள் பண்ணிகிட்ருக்கிறீங்க? ஏன்னா இந்த நிட்டிங் இது பொதுவாக இந்த மாதிரி டெக்ஸ்டைலில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஹெல்த் ஹசார்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கெலாம் நீங்கள் என்ன இந்த மருத்துவ காப்பீடு அந்த மாதிரி எல்லாமே கலந்து எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லுங்களேன்.
நான் வந்து 1974 இந்த தொழிலுக்கு பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறமா முதல் முறையாக 1980 எங்கிட்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பாட புஸ்தகங்கள் ஸ்லேட்டு இந்த மாதிரியான உதவிகளை வருஷந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிட்டு இருந்தேன். சரி, இது இன்னும் கொஞ்சம் விரிவாக பண்ணணும் அப்படிங்கிற போது எங்கிட்ட 45 ஆண்டுகளாக பணி செய்து வந்த ஒரு தொழிலாளியின் 2 பெண் குழந்தைகளையும் பட்டதாரியாக்கினேன். அதற்கான முழு தொகையும் எனக்கு செலவு செய்ய சக்தி இல்லை என்றாலும் புத்தகங்கள் வாங்கி தருவது, கல்லூரிக்கான கட்டணங்கள் செலுத்துவது போன்ற மாதிரியான உதவிகளை செய்து வந்தேன். நான் ஒரு சமுதாய பொருளாதார தொண்டு மன்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக சேவை நிறுவனத்தில் உறுப்பினராக இருக்கிறேன். அதில் 1000 குழந்தைகளுக்கு வருடந்தோறும் படிப்பிற்கான பண உதவிகளை செய்து வருகிறோம். அதே மாதிரி என்னுடைய தொழில் நிறுவனத்தில் வேலை செய்யும் தொழிலாளர் குழந்தைகளுக்கு பண உதவி செய்வது மட்டுமில்லாமல் தற்காலத்தில் அரசாங்கத்தால் கொடுக்கப்படும் கல்விக்கடன் போன்ற தொகைகளை அவர்களுக்கு எடுத்து சொல்லி, அவங்க வந்து கடன் வாங்கிறதுனால பேங்கில் வாங்கிறதுனா பயந்துக்கிறாங்க, அட அப்படியெல்லாம் இல்லைப்பா, நீ இதுக்கு இன்னென்ன மாதிரி சின்சியராக நடந்தீங்கன்னா உன் குழந்தையினோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய குழந்தைகளுக்கு கல்வி கடன் வாங்கி கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி மருத்துவம் சம்பந்தமாக கூட்டு இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க, காம்பவுண்ட் இன்சூரன்ஸ்னு அதை சொல்லுவாங்க, அதை வந்து இப்போது 50 தொழிலாளிக்கு ஒரு பாலிசி அந்த மாதிரி எடுத்து அந்த பணத்தை நானே கட்டியிருக்கிறேன். அது இல்லாமல் எனது வீட்டிலேயே 4 டாக்டர்கள் இருப்பதால் எனது தாய் இறந்த தினத்தன்றும் தகப்பனார் இறந்த தினத்தன்றும் எனது தொழிற்சாலையிலேயே இலவச மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்து என்னுடைய குடும்ப உறுப்பினர்களே தேவையான பரிசோதனைகளை செய்து அவர்களுக்கு இலவசமாக என்னென்ன வைத்தியங்கள் செய்ய முடியுமோ அதை செய்வது மட்டுமில்லாமல் அவர்கள் தொடர்ந்து அந்த வைத்தியத்தை செய்து கொள்வதற்காக அதற்கான அட்டைகளை போட்டு அதை மாதம் ஒரு முறை நானே பரிசீலனை செய்து தவறு இருக்கும் பட்சத்தில் என்னுடைய 4 குழந்தைகளில் ஏதாவது ஒரு குழந்தையை மாதத்தில் ஒரு நாள் அலுவலகத்திற்கு வந்து அந்த அட்டைகளை பரிசீலனை செய்து யாராவது தொடர் மருத்துவத்திலிருந்து விலகி இருந்தால் அவர்களை கூப்பிட்டு அறிவுரை செய்து அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளையும் இலவசமாக கொடுத்து என்னால் என்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கிறேன்.
அதாவது ஃபாலோ அப் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. சரிங்க சார், உங்க ஓய்வு நேரத்தை எப்படி நீங்க செலவிடுறீங்க?
இப்ப என்னுடைய முதல் மகன் இந்த கார்மெண்ட் தொழிற்சாலையில் மிக சிறப்பாகவும் முழு நேரமாகவும் உழைத்து கொண்டிருப்பதால் என்னுடைய வயதின் காரணமாகவும், தற்சமயம் எனக்கு 60 வயதாகிறது, வயதின் காரணமாகவும் சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் கல்வி உதவிகள் செய்து போக இது தவிர வேறு ஏதாவது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் இயற்கை விவசாயத்தை பற்றி சமீப காலங்களில் எனக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைத்தது. அதை ஏன் நமது சமுதாய நன்மைக்காக பயன்படுத்தக்கூடாது என்று அதற்காக சில விவரங்களை படித்தும் பயிற்சிகளில் கலந்து கொண்டும் செய்து வருகிறேன். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் எனது நண்பர் நாட்டு மாடு சண்முகம் வடவள்ளியில் இருப்பவர் ஒரு நல்ல உதவிகளை எனக்கு செய்து வருகிறார். நமது இயற்கை விவசாயத்திற்கு அடிப்படையே நமது இந்திய மாடுகள் என்பதை அவர் மூலமாக நான் முழுமையாக புரிந்து கொண்டு 6 மாடுகள் வாங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து முடித்துள்ளோம். அதே மாதிரி எனக்கு தெரிந்த உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக இயற்கை விவசாயத்தை தொடங்கியுள்ளோம். புளியம்பட்டிக்கு அருகில் 12 ஏக்கரில் முழுமையான இயற்கை விவசாயத்தை செயல்படுத்த வேண்டும் என்று தொடங்கியுள்ளோம். ஆனால் இதற்கு இயற்கை விவசாயத்திற்கு 100% வருவதற்கு 1 ஆண்டுகள் பிடிக்கும் என்று தெரிகிறது. இருந்தாலும் நாங்கள் அதை மிகச்சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையில் ஒரு குழுவாக ஆர்கானிக் ஃபார்ம் அறக்கட்டளை என்ற ஒரு பெயரில் 20 நபர்கள் ஒன்று சேர்ந்து இதை துவங்கியுள்ளோம். இது என்னுடைய ஓய்வு காலத்திற்கான ஒரு சேவையாக, என்னுடைய ஆத்ம திருப்திக்காக நான் இதை செய்து கொண்டு வருகிறேன். இதில் என்னுடைய மனைவியின் பங்களிப்பும் மிகச்சிறந்தது என்பதையும் இந்த இடத்தில் நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும்.
உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் ஈடேற வாழ்த்துக்கள், வணக்கம்.
எனக்கு இந்த வாய்ப்பை தந்த உங்களுக்கு நன்றி, வணக்கம்.
திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியாளரும் ஏற்றுமதியாளருமான தேவி பி. சத்யமூர்த்தி அவர்கள் தமது அனுபவங்களை பகிர்ந்திட கேட்டீர்கள். பகிர்ந்து கொண்டவர் என் கோமா. நேயர்களே, நீங்கள் மேற்கொண்டிருக்கும் தொழில் பல்வேறு அனுபவங்கள் இருக்கலாம். அனுபவத்தை பகிர்தல் என்பது உங்களுக்கு நிறைவை தரும், கேட்பவர்களுக்கு அது ஒரு அனுபவமாக இருக்கும். நீங்களும் நம்மை தொடர்பு கொள்ளலாமே. தொலைபேசி எண் 2431055.